وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في محكمه التنزيل والفرقان المجيد، بعد أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم: أحسب الناس أن يتركوا أن يقولوا آمنا وهم لا يفتنون. وقال النبي عليه الصلاة والسلام: عجبا لأمر المؤمن، إن أمره كله له خير، إن أصابته سراء فشكر فكان خيرا له، وإن أصابته ضراء فصبر فكان خيرا له. صدق رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு அனைத்து புகழும் உரித்தாகும். அல்லாஹுவினால் படைத்து உலகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்ட மனித இனத்திற்கு சீரான நேரான நல்வழியை காட்டுவதற்காக அல்லாஹுவினால் அனுப்பி வைக்கப்பட்ட நபிமார்கள், ரசூல்மார்கள், தீர்க்கதரிசிகள் அனைவர்களுக்கும் தலைவராக, முத்திரையாக, கடைசியாக இவ்வுலகத்திற்கு வருகை தந்து இவ்வுலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருந்த காலங்களில் தனக்கு ஏற்படவிருந்த எண்ணற்ற இன்பங்களை, சந்தோஷங்களை, மகிழ்ச்சிகளை பொருட்படுத்தாது ஒவ்வொரு நிமிடமும் பின்னாடியும் தனது சமூகத்திற்காக, சமுதாயத்திற்காக உழைத்து பாடுபட்ட என் உயிருமினிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை தொடர்ந்து பின்பற்றி வாழ்ந்த அத்துணை நல்லடியார்கள் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. அல்ஹம்துலில்லா. கணித்திற்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, எனது அன்பிற்குரிய நேயர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களை படைத்து இந்த உலகத்திற்கு சிறிது காலத்தை கொடுத்து அனுப்பி வைத்திருக்கிறான். இந்த உலக வாழ்க்கையோடு நம்முடைய வாழ்க்கை முடிந்து விடாது. நாம் எல்லோரும் ஈமான் கொண்டிருக்கிறோம். நம் எல்லோருக்கும் இன்னும் ஒரு மறுமையுடைய வாழ்க்கை. ஒரு வாழ்க்கை என்பதை விட இன்னும் இரண்டு கட்டங்கள் இருக்குகின்றன. முதலாவது பூமிக்கு மேலால் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையுடைய கட்டம். இரண்டாவது ஆலமுல் பர்சக் என்று சொல்லக்கூடிய கபருடைய வாழ்க்கையுடைய கட்டம். மூன்றாவது மறுமையுடைய வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய ஆஹிராவுடைய வாழ்க்கையுடைய கட்டம். இந்த மூன்று கட்டங்களை உலகத்திற்கு மனிதனாக பிறந்த எல்லோரும் இந்த மூன்று கட்டங்களை கடந்து தான் ஆக வேண்டும். இதுல யாருடைய விருப்பு வெறுப்பு அது ஈடுபடாது. இவைகள் அனைத்தும் அல்லாஹுடைய நாட்டப்படித்தான் இருக்குகின்றது. இரண்டாவதுடைய மூன்றாவது கபருடைய வாழ்க்கையாக இருக்கலாம், மறுமையுடைய வாழ்க்கையாக இருக்கலாம். அந்த இரண்டும் ஒரே மாதிரி இருக்கும். ஒன்று இன்பமாக இருக்கும் அல்லது துன்பமாக இருக்கும். ஒன்று சந்தோஷமாக இருக்கும் அல்லது கவலையானதாக இருக்கும். ஒன்று வெற்றியானதாக அமையும் அல்லது தோல்வியானதாக அமையும். இது மாறி மாறி வராது. வெற்றி என்றால் நிரந்தரமான வெற்றி, தோல்வி என்றால் நிரந்தரமான தோல்வி. ஆனால் இந்த இரண்டுக்கும் மாறுபட்டதாக முதலாவது உலகத்துடைய வாழ்க்கை இருக்குது. இதை அல்லாஹ் ஒரு சோதனை கூடமாகத்தான் படைத்திருக்கிறான். இந்த உலகம், உலகத்துடைய வாழ்க்கை, இதை ஒரு சோதனை கூடம் என்றால் அது மிகையாகாது. அல்லாஹ் குர்ஆன்ல சூரத்துல் முல்க்ல மிக தெளிவாக கூறுகின்றான், அல்லதி ஹலகல் மௌத வல் ஹயாத லியபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமலா. அந்த அல்லாஹ் ஹயாத்தையும் வஃபாத்தையும் படைத்தது, வாழ்வையும் மரணத்தையும் படைத்தது, உங்களில் நல்ல அமல்கள் செய்யக்கூடியவர்கள் யார் என்று சோதிப்பதற்காக. அப்படி என்றால் இந்த உலகம் ஒரு சோதனை கூடம். நம் எல்லோரையும் சோதிப்பதற்காக அல்லாஹ் படைத்திருக்கிறான். ஆனால் நம்மில் அநேகமானவர்கள் நினைக்கிறார்கள், சோதனை என்றால் நோய், பிரச்சனை, வறுமை, கஷ்டம், இவைகளைத்தான் சோதனை என்று அதிகமான மக்கள் நினைக்குகின்றார்கள். ஆனால் சோதனை என்பது வெறும் கஷ்டமோ, வறுமையோ, பஞ்சமோ, பிரச்சனையோ அது மட்டுமல்ல. சோதனை சோதனை என்பது செல்வத்தை தந்தும் சோதிப்பான், ஆரோக்கியத்தை தந்தும் சோதிப்பான், பணத்தை தந்தும் சோதிப்பான், ஆட்சி அதிகாரங்களை தந்தும் சோதிப்பான். குர்ஆன் அல்லாஹ் கூறுகின்றான், ஹைரை கொண்டும் ஷர்ரை கொண்டும் நலவை கொண்டும் கெடுதியை கொண்டும் உங்களை சோதிப்போம் என்று. இந்த சோதனைகளிலிருந்து யாரும் விதிவிலக்கு அல்ல. அல்லாஹ்வுக்காக நெருக்கமான நபிமார்களாக இருக்கலாம், இறை தூதர்களாக இருக்கலாம், ரசூல்மார்களாக இருக்கலாம், எல்லோருக்கும் அல்லாஹ் ஒவ்வொரு வகையான சோதனைகளை கொடுத்திருக்கிறான். குர்ஆன்ல இன்னுமொரிடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், உலகத்திற்கு வந்த மனிதர்கள் நாம் ஈமான் கொண்டு விட்டோம், அல்லாஹுவை நம்பி விட்டோம், அல்லாஹுடைய தூதரை ஏற்றுக்கொண்டு விட்டோம் என்று இந்த ஈமான் கொண்டோம் என்று சொன்னதோடு அவர்கள் அப்படி அப்படியே விடப்படுவார்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்களா? மனிதர்கள் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார்களா, எண்ணிக்கொண்டிருக்கிறார்களா, ஆமன்னா நாம் விசுவாசம் கொண்டு விட்டோம், ஈமான் கொண்டு விட்டோம் என்று சொன்னதுடன் அவர்களுக்கு எந்த சோதனையும் வராமல் உலகத்தில் அப்படி அப்படியே விட்டுவிடப்படுவார்கள் என்றான் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். وَلَقَدْ فَتَنَّ الَّذِينَ مِنْ قَبْلِهِمْ இவர்களுக்கு முன்னால வாழ்ந்தவர்களை நாம் சோதித்தோம். فَلَيَعْلَمَنَّ اللَّهُ الَّذِينَ صَدَقُوا وَلَيَعْلَمَنَّ الْكَاذِبِينَ அந்த சோதனையில அல்லாஹ் அறிவான், உண்மை சொல்லக்கூடியவர்கள் யாரு, பொய் சொல்லக்கூடியவர்கள் யாரு என்பதை அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா அறிவதற்காக பல வகையில சோதிப்பான். நபிமார்களை அல்லாஹ் சோதித்ததும் வித்தியாசமான முறையில. ஹதரத் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சோதிக்குகின்றான் அவர்களுடைய தந்தையின் மூலமாக. உலகத்துல ஒரு மனிதனுக்கு ஆகப்பெரிய பாதுகாப்பு, ஆகப்பெரிய உதவி, எல்லா வகையான உதவிகளையும் செய்யக்கூடியவருண்டா தாயும் தந்தையும் தான். ஆனா அல்லாஹுடைய ஏற்பாடு, ஹதரத் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அவர்களுடைய தந்தை ஆசரின் மூலமாக மிகப்பெரிய சோதனை. இன்னும் சில நபிமார்களுக்கு மனைவிமார்களின் மூலமாக சோதனை. மனைவிமார்களே வாழ்க்கையில அமைதியும் நிம்மதியும் சந்தோஷமும் அடைவதற்குத்தான் மனைவிமார்கள். ஆனால் ஹதரத் லூத் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம், ஹதரத் நூஹ் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் இவர்களுக்கு மனைவிமார்களின் மூலமாகவே சோதனை. ஹதரத் நூஹ் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு மனைவியின் மூலமும் சோதனை, மகனின் மூலமும் சோதனை. அதே மாதிரி ஹதரத் யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ஆரம்பத்துல பல வகையான சோதனை, பின்னொரு காலத்தில் ஆட்சியை கொடுத்து சோதித்தான். ஏன் ஹதரத் மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நாம் எடுத்துக் கொள்ளலாம். ஹதரத் மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறப்பு முதல்லே சோதனை தான். நம் எல்லோருக்கும் தெரியும், ஹதரத் மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த அந்த வருடம் அந்த நாட்டுடைய அரசன் ஆட்சியாளர் ஆண் குழந்தை யாரும் பிறக்க கூடாது, ஆண் குழந்தை பிறந்தால் அதுதான் உன்னுடைய ஆட்சிக்கு மிகப்பெரிய விரோதியாக மாறிவிடுவார் என்று அந்த அதாவது அங்கே குறி சொல்லக்கூடியவர்கள் சொல்ல, அதனால பிறக்கக்கூடிய ஆண் குழந்தைகள் அனைத்தையும் கொலை செய்யும்படி உத்தரவிட்டு விடுகின்றான் ஃபிரஔன். அந்த நேரத்தில் பிறந்தவர் தான் ஹதரத் மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். அதனால பிறந்த உடனேயே மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய தாய்க்கு சரியான கவலை, என்னுடைய மகனுடைய நிலைமை என்ன ஆகும். ஆனா அல்லாஹ் கூறுகின்றான், நீங்க ஒரு பெட்டியில வையுங்க, வச்சு அந்த குழந்தைய பெட்டிய ஒரு கடல்ல போட்டுடுங்க, நாங்க அந்த குழந்தைய பாதுகாப்போம். இன்ன ராத்துஹு இலைக்கி, மீண்டும் அந்த குழந்தையை உங்களின் பக்கம் நாங்க திருப்பி அனுப்பி வைத்து விடுவோம். வஜஇலுஹு மினல் முர்சலீன், அவரே ரசூல்மார்களின் நின்றும் ஒருவராக நாம் ஆக்குவோம் என்று ஹதரத் மூசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவருடைய தாயிக்கு அல்லாஹ் ஆறுதல் வார்த்தைகளை குறிப்பிடுகின்றான். பிறந்த உடனேயே பயம், அச்சம், என்னுடைய குழந்தைக்கு என்ன நடக்கும். அது மிக நீண்ட வரலாறு. இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லா அவர்களுடைய சஹீஹ் முஸ்லிம்ல ஹதீஸுல் ஃபுதூன் என்று ஒரு நீளமான ஹதீஸ். ஃபுதூன் என்ற சோதனைகள், ஹதரத் மூசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு எந்த மாதிரியான சோதனைகள். அப்ப ஆரம்பத்துல ஃபிரௌனுடைய மாளிகையில தான் வளர்கிறார்கள். ஃபிரௌனுடைய மனைவிக்கு குழந்தை இல்ல, அதனால மூசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களை எடுத்து குழந்தையாக வளர்க்குகின்றால் பால் கொடுக்குகின்றது யாரு? மூசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய தாய் தான். அந்த மாதிரி ஒரு சூழலை அல்லாஹ் ஏற்படுத்தி வைக்குகின்றான். இப்பொழுது அந்த குழந்தை வளர்ந்து பருவ வயதை அடைந்து வாலிபனாக ஊரில் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள். இரண்டு பேர்களுக்கு இடையில சண்டை உண்டு. ஒன்று ஃபிரௌனுடைய கூட்டம், மற்றது பனு இஸ்ரவேலர்களுடைய கூட்டம். இரண்டு சாரார்களுக்கு மத்தியில சண்டை நடக்குது. அந்த நேரத்தில் மூசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவருடைய கூட்டத்தை சேர்ந்தவன் ஹஜ்ரத் மூசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள்ட்ட உதவி கேட்கின்றான். பாருங்க, என்னுடைய எதிர்கூட்டத்தில் உள்ளவர் என்னை அடிக்குகின்றான், தாக்குகின்றான், நீங்க என்ன பாதுகாருங்கன்னு சொல்லி ஹஜ்ரத் மூசா அலைஹி ஸலாத்து வஸலாம் தற்செயலாக அந்த எதிர்கூட்டத்தில் உள்ளவனுக்கு ஒரே ஒரு தன்னுடைய கையால குத்துகின்றார். குர்ஆன்ல அல்லாஹ் மிக தெளிவாக இந்த வரலாறை மிக விரிவாக இதை பற்றி பேசுகின்றான். ஹஜ்ரத் மூசா அலைஹி ஸலாத்து வஸலாம் ஃபவகதஹு மூசா, ஒரே ஒரு குத்துண்டு குத்துகின்றார்கள். ஃபகதா அலைஹி, ஆனால் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு அவன் மரணித்து விடுகின்றான். இந்த சர்ச்சை மிஸ்ரில் ரொம்ப வேகமாக பரவி ஹஜ்ரத் மூசா அலைஹி ஸலாத்து வஸலாம் கொலை செய்து விட்டார்கள் என்ற செய்தி பரவி அதற்கு பின்னாலே யாரு கொலை செய்தது என்று தேடிக்கொண்டிருந்த நேரத்தில் தான் ஹஜ்ரத் மூசா அலைஹி ஸலாத்து வஸலாம் ஊரை விட்டுமே வெளியேற வேண்டிய ஒரு கட்டம் ஏற்படுது. அங்கிருந்து மிக நீண்ட தூரம் ஜோர்டானுக்கு, அந்த மத்யன் என்று சொல்லக்கூடிய ஊருக்கு செல்கிறார்கள். அங்கே போய்தான் ஹதரத் ஷுஐப் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களை சந்திக்குகின்றார்கள். அதுவும் மிக நீண்ட வரலாறு. இறுதியில ஹதரத் ஷுஐப் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள்ட்ட ஒரு 10 வருடம் இருந்து கூலி வேலை செய்கிறார்கள், ஆடுகளை மேய்க்குகின்றார்கள். அதற்கு பின்னால் அவர்களுடைய ஒரு மகளையே திருமணம் முடித்து அதற்கு பின்னால்தான் மீண்டும் தன்னுடைய சொந்த ஊருக்கு வருகிறார்கள். இவ்வாறு மிக நீண்ட வரலாறு. ஒவ்வொரு கட்டத்தில் அல்லாஹ் அவர்களுக்கு ஒவ்வொரு வகையான சோதனைகளை கொடுத்தான். குர்ஆன்ல கூறுகின்றான், பல சோதனைகளை கொண்டு உங்களை நாங்கள் சோதித்தோம் என்று அல்லாஹ்வே கூறுகின்றான். ஏன் நம்முடைய தலைவர் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் எடுத்துக் கொள்ளலாம். அல்லாஹு அக்பர், நபி அவர்களுக்கு வந்த சோதனை மாதிரி உலகத்துல வேறு யாருக்கும் வந்திருக்காது. நபி அவர்களே சொல்வார்கள், லகது ஊதீது பில்லாஹி வமா யுஸா அஹதும், உலகத்துல நான் நோபினை செய்யப்பட்ட மாதிரி உலகத்துல வேறு யாரும் நோபினை செய்யப்பட்டிருக்க மாட்டார். வலகது ஹிஸ்து பில்லாஹி வமா யுஹாஃபு அஹதும், நான் பயமுறுத்தப்பட்ட மாதிரி உலகத்துல வேறு யாரும் பயமுறுத்தப்பட்டிருக்க மாட்டார். அந்த அளவுக்கு நபி அவர்கள் சோதிக்கப்பட்டும் பயமுறுத்தப்பட்டும் ஆனார்கள். எந்த அளவுக்கு தான் நபியுடைய பிறப்பை பார்த்தோம் என்றால், அவர்கள் பிறக்கும் பொழுதே தந்தை இல்லாத யத்தீமாக அனாதையாக பிறக்கின்றார்கள். பிறந்து அவர்களுடைய 6வது வயதில் தன்னுடைய தாயையும் இழக்குகின்றார்கள். 8வது வயதில் தன்னுடைய அப்பா அப்துல் முத்தலிபையும் இழக்குகின்றார்கள். தாயும் இல்ல, தந்தையும் இல்ல, அப்பாவும் இல்ல, எப்படி நபியுடைய நிலைமை இருக்கும்? ஆனால் யாரு? அல்லாஹு அக்பர், நபிமார்களுக்கு எல்லாம் தலைவர், ரசூல்மார்களுக்கு எல்லாம் தலைவர், இவர்களுக்கு நிகர் இவர்கள் தான். அந்த அளவுக்கு உயர்ந்த ஒரு மனிதர் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உம்மாவும் இல்ல, வாப்பாவும் இல்ல, அப்பாவும் இல்ல, ஒரு யத்தீமாக அனாதையாகத்தான் அவர்கள் வளர்கிறார்கள். ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வியாபார பொருட்களை எடுத்துக்கொண்டு ஷாம் தேசமும் யமன் தேசமும் மிஸ்ர் தேசம் போன்ற நாடுகளுக்கு சென்று வியாபாரம் செய்து விட்டு வருவார்கள். கடைசியில அதே ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் முடிக்க வேண்டிய ஒரு கட்டம் ஒன்று வருது. இவர்களை விட அந்த பெண்ணுக்கு 15 வயது அதிகம். நபி அவர்களுடைய வயது 25, அந்த பெண்ணுடைய வயது 40 வயது. அல்லாஹுடைய ஏற்பாடு, ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் முடித்து வாழ்கிறார்கள். ஆரம்ப கட்டத்தில் அல்ஹம்துலில்லாஹ் சந்தோஷமாக வாழ்கிறார்கள். 40வது வயதில் நபி அவர்களுக்கு நுபுவத் நபி பட்டம் கொடுக்கப்படுகின்றது. அது கொடுக்கப்பட்ட உடனேயே மீண்டும் சோதனைகள் ஆரம்பம். பலவிதமான எதிர்பேச்சுகள், பலவிதமான சோதனைகள், பலவிதமான தாக்குதல்கள். நபி அவர்களுக்கு இவர்களின் மூலமாக 4 பெண் குழந்தைகள் கிடைக்குகின்றன. அந்த பெண் குழந்தைகள் வயது வர வர அவர்களுடைய ஒவ்வொருவரையும் திருமணம் முடித்து வைக்குகின்றார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டை பாருங்க, அவர்களுடைய முதலாவது, இரண்டாவது, மூணாவது, மூணு மகள்மார்களும் திருமணம் முடித்து கொடுக்கப்பட்டு கொஞ்ச காலம் வாழ்ந்து முடியவும் இல்லை. மீண்டும் அவர்கள் தலாக் சொல்லப்பட்டு அவர்கள் விதவைகளாகி மறுமணம் முடித்து கொடுக்கப்பட்டு அந்த மூன்று மகள்மார்களும் நபியுடைய கண்ணுக்கு முன்னாலே வஃபாத்தாகியும் விடுகிறார்கள். அவர்களுக்கு அல்லாஹ் இரண்டு மூன்று ஆண் குழந்தைகளை கொடுத்தான். அந்த ஆண் குழந்தைகளும் பால்குடி வயதிலேயே மரணித்தும் விடுகின்றது. கொஞ்சம் நாம் யோசிக்க வேண்டும். யாருக்காவது ஒரே ஒரு குழந்தை மரணித்தால் காலமெல்லாம் அந்த குழந்தையை பற்றி பேசிக் கொண்டிருப்பார். நம்முடைய தலைவர் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட சோதனையை பாருங்க. நான்கு பெண் குழந்தைகளில் மூன்று பெண் குழந்தைகள் திருமணம் முடித்து கொடுக்கப்பட்டு விதவைகள் ஆக்கப்பட்டு மறுமணம் முடித்து கொடுக்கப்பட்டு நபிக்கு முன்னாலே வஃபாத்தையும் மரணத்தையும் அடைந்து விடுகிறார்கள். மூன்று ஆண் குழந்தைகளும் சின்ன வயதிலேயே பாலுக்குடி வயதிலேயே மரணித்து விடுகின்றது. ஹதரத் பாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் மாத்திரம்தான் நபி அவர்கள் மரணிக்கும் வரைக்கும் வாழ்ந்து நபி அவர்களுடைய வஃபாத்துக்கு ஒரு ஆறு மாதத்திற்கு பின்னாலே அவர்களும் வஃபாத்தாகி விடுகிறார்கள். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அன்பிற்குரிய நேயர்களே, நாம் எதை சொல்ல வருகிறோம் என்றால் நபி அவர்களுக்கு இது மாத்திரம் அல்ல. சரியான உணவு இல்ல, நபி அவர்களுக்கு சரியான ஆடை இல்ல, நபி அவர்களுக்கு சரியான வீடு இல்ல. என்ன நான் எதை சொல்ல வருகிறேன் என்றால் இன்று முழு உலகத்தை பாதித்திருக்கிற, தாக்கியிருக்கிற இந்த COVID-19 கொரோனா வைரஸ், இதனால பலவிதமான ஆபத்துகள், சிக்கல்கள், நோய்வாய்ப்பட்டு தொற்றுக்குள்ளாகி அதுல தனிமைப்படுத்தக்கூடிய சென்டர்களுக்கு சென்று அதனால பலவிதமான சிரமங்கள், இவைகள் அனைத்திற்கும் மாற்றமாக இவைகள் அனைத்தை விடவும் மிக பயங்கரம் என்ன, நம்முடைய உறவுகள், நம்முடைய இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் இதன் மூலம் மரணித்ததாக அந்த அந்த டெஸ்ட் எடுக்கப்பட்டு பாசிட்டிவ் ஆகி கண்ணியமான முறையில் அவர்கள் அடக்க கூட அனுமதி கிடைக்காமல் அவர்களை தீயிலிட்டு புசிக்குகின்றார்கள், இழுத்து விடுகிறார்கள் என்ற இந்த கவலையான செய்தியுடைய கவலையான செய்தி நடக்கக்கூடிய காலத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எனது அன்பிற்குரிய நேயர்களே, சகோதர சகோதரிகளே, ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விரோதிகளால் மட்டும் சோதனை இல்ல, அவர்களுக்கு நேரத்திற்கு சாப்பிடுவதற்கு உணவு இல்ல. ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா கூறுவார்கள், ஹதீஸ் ஷரீஃபில வருது, நபி அவர்கள் ஒரே நாளையில் இரண்டு தடவை வயிறு நிறைய சாப்பிட்டதில்ல, ரொட்டியையும் கறியையும். ரொட்டியும் மாமிசமும் ஒரு நாளையில இரண்டு தடவை நபி அவர்கள் சாப்பிட்ட வரலாறே இல்ல. வேற சில ரிவாயத்துகள்ல இரண்டு அல்லது மூன்று தினங்கள் தொடர்ந்து இரண்டு நேரம் நபி அவர்கள் சாப்பிட்ட வரலாறே இல்ல. இன்னும் ஒரு ரிவாயத்தில 40 நாட்கள் நபியுடைய வீட்டில் அடுப்பே எரியவில்லை. அவர்கள் சாப்பிட்டது பேரீச்சம்பழமும் தண்ணீரையும் குடித்துக் கொண்டு பேரீச்சம்பழத்தை சாப்பிட்டுக் கொண்டு இருந்தாங்க. புகாரியில வருது, நபி அவர்களே சொல்வார்கள், மா அம்சா இந்த ஆலி முஹம்மத், முஹம்மதுடைய முழு குடும்பத்திற்கும் ஒரு மறைத்தால் ஒரு 2-2.5 kilo எடையுள்ள, அதாவது கோதுமையோ வேற எந்த தானியமும் இல்ல, ஒன்பது மனிதிமார்கள் அவர்களுடைய பராமரிப்பில் எடுக்கிற நேரத்துல நம்முடைய குடும்பம் மாலையே அடைகிறார்கள், ஒரு 2 kilo கோதுமை கூட இல்லை. இவ்வளவு கஷ்டம். நபியுடைய வீடு மிக சிறிய வீடு, 8x8 10x8, அந்த அளவுக்கு சின்ன வீடு. நபி அவர்களுக்கு ஆடை எந்த அளவுக்கு கஷ்டம் என்று சொன்னால், சரித்திர கிதாபுகள்ல பதிவு செய்யப்பட்டிருக்குது, ஒரு பெண்மணி அஷ்ஷிஃபா பின்த் அப்துல்லான்னு சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி நபியிடத்துல வந்து எதையோ கேட்க நபி அவர்கள் இல்லை என்று கூறிவிட அந்த பெண்ணுக்கு கொஞ்சம் ஆத்திரம். அந்த பெண் நபி அவர்கள் ரொம்ப நேசிக்கிற பெண்மணி, மிக முக்கியமான அறிவுள்ள பெண்மணிகளில் ஒருவர். அந்த பெண்ணுடைய வீட்டுல நபி அவர்கள் போய் கையிலுள்ள தூங்க கூட செய்வார்கள், அவ்வளவு முக்கியமான ஒரு பெண்மணி. நான் கேட்டு நபி அவர்கள் தரவில்லையே என்ற ஆதங்கத்தோடு வீட்டுக்கு திரும்பி வருகிறார்கள். நபி அவர்கள் தொழுவதற்கு சென்று விட்டார்கள், வாங்கு சொல்லப்பட்டு விட்டது. தன்னுடைய மருமகன் ஷுரஹ்பீல் இப்னு ஹஸ்னா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றா, மஸ்ஜிதுக்கு செல்லாமல் வீட்டிலே இருக்கிறார்கள். மாமி கேட்டார்கள், மருமகன் வாங்கு சொல்லப்பட்டிருச்சு, என்ன இன்னும் நீங்க வீட்டுக்கு போகல்ல? அப்பொழுதுதான் மருமகன் சொன்னாரு, என்னிடத்தில் ஒரு ஆடை இருந்தது, அதன் நபி அவர்கள் இன்று காலையில வந்து இரவல வாங்கி கொண்டு போனார்கள், அதனால வேறு ஆடை எனக்கு இல்லை என்று சொன்ன நேரத்துல ஹதரத் அந்த அஷிஃபா பின் அப்துல்லான்னு சொல்லக்கூடிய பெண்மணி ரொம்ப கவலைப்பட்டாங்க. நான் நபி அவர்கள் தரவில்லை என்று இப்பொழுது தான் கவலைப்பட்டேன், ஆனால் நபி அவர்கள் என்னுடைய மகனுடைய ஆடையை இரவலாக வாங்கி கொண்டு சென்றிருக்கிறார்கள். மருமகன் சொன்னார்கள், அந்த ஆடை கூட புதிய ஆடை இல்லை, எத்தனையோ ஒட்டுகள் போடப்பட்ட ஆடை. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நிலைமை, பூர்த்தியான ஆடை இல்ல, பூர்த்தியான உணவில்ல, விசாலமான வீடு இல்ல, மற்ற ஏற்பாடுகள் வசதி வாய்ப்புகள் இல்ல. இப்படி அவர்களை அல்லாஹ் பல வகையில சோதித்தான். ஆனால் இன்று நானும் நீங்களும் அல்ஹம்துலில்லா சும்மா அல்ஹம்துலில்லா, அல்லாஹ் நம் எல்லோரையும் ஓரளவு கண்ணியமாக வைத்திருக்கிறான். மூணு நேரம் இல்லாவிட்டாலும் இரண்டு நேரம் அநேகமானவர்கள் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். வாகனங்களும் இருக்குது, வீடு வாசல்களும் இருக்குது, மாற்றிக் கொள்வதற்கு தாராளமான ஆடை வசதிகளையும் அல்லாஹ் ஏற்படுத்தி தந்திருக்கிறான். ஆனால் எங்களுக்கு முன்னால் உள்ள இந்த ஒரு சோதனை, நானும் அதனால கவலைப்படுகின்றோம், நாங்கள் எல்லாரும் கவலைப்படுகின்றோம், அச்சத்தோடு பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். PCR டெஸ்ட் நடந்தா பாசிட்டிவ் வந்துவிடக் கூடாது என்று ரொம்பவும் கவனமாக நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். எனது அன்பிற்குரிய நேயர்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ஒரு சோதனையை தந்திருக்கிறான். ஒவ்வொரு காலத்தில் அல்லாஹ் ஒவ்வொரு வகையான சோதனைகளை கொடுப்பான். இந்த காலத்துல இது அல்லாஹ்வுடைய சோதனை நமக்கு முன்னால தரப்பட்டிருக்குது. அதனால் இந்த சோதனையில் இருந்து நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வெளிரங்கமான சபபுடைய அடிப்படையில் என்னென்ன ஏற்பாடுகளை செய்ய வேண்டுமோ அவைகளை கட்டாயம் செய்ய வேண்டும். மாஸ்க் அணிந்து கொண்டு வெளியில செல்வது, சோசியல் டிஸ்டன்ஸ் இடைவெளி வைத்து மக்களுக்கு மத்தியில இருப்பது, வெளியில் சென்றால் அவசரமாக திரும்பி வீட்டுக்கு வருவது. ஆனால் என்னென்ன எங்களுக்கு தற்பாதுகாப்புக்குரிய ஏற்பாடுகள் சொல்லப்பட்டிருக்கிறதோ அவைகளை செய்வதுடன் அல்லாஹுவாலத்தான் இன்ஷா அல்லாஹ் இதை நீக்க முடியும். அதனால கண்டிப்பாக நாங்கள் அல்லாஹ்ட்ட மன்றாடுவோம், கண்டிப்பாக அல்லாஹ்ட்ட துஆ செய்வோம், துஆவை நாங்க நம்புவோம். திருமிதி அபூதாவுதுல பதிவாகி இருக்கிற ஹதீஸ், இன்னல்லாஹ ஹய்யும் கரீமும் யஸ்தஹீ மினல் அப்த், அல்லாஹ் ரொம்ப சங்கையானவன், கண்ணியமானவன், வெட்கமுள்ளவன், ரோஷமுள்ளவன். தன்னுடைய அடியார்கள் இரண்டு கரங்களை ஏந்தினால் அவர்களுடைய இரண்டு கரங்களை வெறுங்கரங்களாக ஆக்குவதற்கு அல்லாஹ் வெட்கப்படுவதாக ஹதீஸ் ஷரீஃபுல அத்தர்ஹீபு வத்தர்ஹீப் என்ற கிதாபுல பதிவு செய்யப்பட்டிருக்குது. அதே மாதிரி அபூதவ் திருமிதி போன்ற கிரந்தங்களே பதிவு செய்யப்பட்டிருக்குது. அதனால நாங்க கேட்கிற துஆவை அல்லாஹ் வீணாக்க மாட்டான். நாங்க துஆ பல வருஷமாக கேட்கல, இந்த COVID-19 ஏற்பட்டு இன்னும் ஒரு வருடம் கூட பூர்த்தியாகல. இந்த வருடத்துடைய மார்ச்சில தான் நம்முடைய நாட்டில் இது கொஞ்சம் பரவ தொடங்கிடுச்சு. இப்ப நாங்க டிசம்பரில் இருக்கிறோம். அதனால வருஷ கணக்கில் இதால நாங்க சிரமப்படல, கிட்டத்தட்ட ஒரு 10 மாதமோ 11 மாதமோ சிரமப்படுகின்றோம். அதனால நாங்க துஆ கேட்கிறோம், சதக்கா கொடுக்குகின்றோம், திங்கள் வியால நோந்து பிடிக்குகின்றோம், குனூத்தை நாசிலா ஓதுகின்றோம், தஹஜ்ஜுதுல நாங்க துஆ செய்கிறோம். எங்களோட துஆக்கள் கபூலாகவில்லையே என்று நாங்க யாரும் மனம் தளரக்கூடாது, நாங்க யாரும் நிராசையாகி விடக்கூடாது. இதைத்தான் குர்ஆன் அல்லாஹ் கூறுகின்றான், கொல் யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னதூ மின் ரஹ்மத்தில்லாஹ். யார் யாரு தங்களுக்கு தாமே அநியாயம் செய்து கொண்டார்களோ, நஷ்டத்தை ஏற்படுத்தி கொண்டார்களோ, அவர்கள் என்னுடைய ரஹ்மத்திலிருந்து தூரமாகிவிட வேண்டாம், என்னுடைய அருளிலிருந்து நிராசையாகிவிட வேண்டாம் என்று நீங்கள் சொல்லுங்கள் என்று ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் கூறுகின்றான். அதனால துஆ கேட்டு விட்டோம், ஒன்றுமே நடக்கவில்லை என்று நாங்கள் யாரும் முடிவுக்கு வந்துவிடக் கூடாது. தொடர்ந்து கேட்போம், துஆ கபூலாகிற நேரத்தில் முக்கியத்துவம் கொடுத்து கேட்போம், நஃபுல் நோன்புகள் பிடித்தால் நோன்பு திறக்கிற நேரத்தில் கேட்போம், தஹஜ்ஜுதுடைய நேரத்தில் கேட்போம், ஜுமாவுடைய நேரத்தில் துஆ கபூலாகிற நேரத்தில் கேட்போம். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, நேயர்களே, அதே மாதிரி ஃபர்தான தொழுகைகளுக்கு பின்னால கேட்போம், நம்புவோம் அல்லாஹ் என்னுடைய துஆவை வீணாக்க மாட்டான், என்னுடைய துஆவை துவாவுக்கு ஏதாவது ஒன்று கிடைக்கும். நபி அவர்களுடைய ஹதீஸ் இருக்குது, ஒருவர் துவா செய்தால் அந்த துவாவின் மூலமாக ஐந்து வகையான லாபங்கள். இதை நாங்கள் எல்லோரும் நம்முடைய கல்வில உள்ளத்தில் ஆழமாக பதிய வைக்க வேண்டும். முதலாவது, நாம் துஆ கேட்டால் எதை கேட்டோமோ இன்ஷா அல்லாஹ் அது உடனடியாக கிடைக்கும். அது முதலாவது விடயம். அல்லது இரண்டாவது, நாம் எதை கேட்கின்றோமோ கிடைக்கும், கொஞ்சம் தாமதமாகி கிடைக்கலாம். ஒரு மாதத்துல, ஆறு மாதத்துல, ஒரு வருடத்துல, ரெண்டு வருடத்துல, சில வேட தாமதித்து கிடைக்கும். மூணாவது, நாம் எதை கேட்டோமோ அதை விட சிறந்ததை அல்லாஹ் தருவான். உதாரணமாக நாம் ஒரு குழந்தையை கேட்டோம், எட்டு பத்து குழந்தைகளை தரலாம். ஒரு சின்ன பைக்கை கேட்போம், சில வேல வாகனங்களை தரலாம். ஒரு சின்ன வீட்டை கேட்டிருக்கலாம், ஆனால் அல்லாஹ் பெரிய வீடுகளை ஏற்பாடு செய்து தரலாம். நாம் எதை கேட்டோமோ அதை விட சிறந்த, பெஸ்டானதை, சிறந்ததை அல்லாஹ் தருவான். இது மூணாவது. நான்காவது என்ன, நாம் எதையாவது கேட்போம், அல்லாவுக்கு தெரியும் இதை விட இவருக்கு பெரிய ஒரு ஆபத்து வர இருக்குது, அதனால் அந்த ஆபத்திலிருந்து இவரை பாதுகாக்க வேண்டும் என்று எங்களுக்கு வரக்கூடிய வரவிருக்கிற ஆபத்திலிருந்து இந்த துஆவுடைய பரக்கத்தின் மூலமாக அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான். இது இந்த நான்கும் உலகத்துல நாம் நன்றாக விளங்க வேண்டும். நாம் எதை கேட்டோமோ அதுவே இன்ஷா அல்லாஹ் உடனடியாக கிடைக்கும், அல்லது எதை கேட்டோமோ அது தாமதித்து லேட்டாகி கிடைக்கும், அல்லது மூணாவது எதை கேட்டோமோ அதை விட சிறந்தது கிடைக்கும், நான்காவது நாம் ஒன்றை கேட்டிருப்போம் அதற்கு பகரமாக ஒரு ஆபத்திலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான், ஐந்தாவது தான் இந்த உலகத்திலே இல்ல, நாம் உலகத்தில கேட்ட துஆவுக்கு பிரதியாக, பதிலாக, கூலியாக, மறுமையில அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நன்மைகளை, நமக்கு பாக்கியங்களை தருவான் என்று ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அதனால் இந்த ஐந்து விடயங்களை முன்னால வைத்துத்தான் நாம் அல்லாஹிடத்தில துஆ செய்வோம். எங்களை துஆக்களை அல்லாஹ் வீணாக்க மாட்டான். அதோடு இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயம், நாம் துஆ செய்யற நேரத்துல அந்த துஆ சீக்கிரமாக கபூல் ஆகுவதற்கு பல நிபந்தனைகள் இருக்குது. நம்முடைய உணவு ஹலாலாக இருக்கும், உறவினர்களை துண்டித்து வாழக்கூடாது, உறவினர்கள் எல்லோருடனும் சேர்ந்து நாங்க வாழணும். முக்கியமான நேரங்களில் துஆ கேட்கணும், முக்கியமான அமல்களை செய்து துஆ கேட்கலாம். அது மாத்திரமல்ல, இன்னும் சில அமல்களை தொடர்ந்து வளமையாக செய்து வருவதின் மூலமாக அதை வைத்து துஆ கேட்டால் இன்ஷா அல்லாஹ் அந்த துஆவும் கபூலாகும். நம் எல்லோருக்கும் தெரியும், புகாரியில பதிவு, பல இடங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்குது. மூன்று பெயர்கள் ஒரு காட்டு பகுதியில பிரயாணம் செய்வார்கள். திடீரென்று பெரிய ஒரு மலை ஒன்று பொழிந்து அந்த மலையிலிருந்து காற்றிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள ஒரு குகைக்குள்ள போய் ஒதுங்கிக் கொள்வார்கள். அந்த நேரத்தில் பெரிய ஒரு பாறாங்கல் ஒன்று வந்து அந்த குகை வாசலை அடைத்துக் கொள்ளும், மூடிக்கொள்ளும். இப்பொழுது அந்த காலத்துல இந்த டெக்னாலஜி, மொபைல் போன், எங்க மெசேஜ் கொடுக்க ஒரு வசதியும் இல்லை. அதனால அந்த மூணு பேர்களும் என்ன யோசிப்பார்கள், நாங்க செய்த நல்ல அமல்களை முன்னால வைத்து அல்லாஹிடத்துல துஆ செய்வோம். இப்பொழுது அந்த மூணு பேர்களும் அவர்கள் செய்த ஆக நல்லாமல், ஒருவர் தன்னுடைய பெற்றோர்களுக்கு உணவு கொடுக்காமல் தன்னுடைய குழந்தைகளுக்கு கொடுக்க மாட்டார், அதை வைத்து இன்னும் ஒருவர் தன்னிடத்துல வேலை செய்திருக்கிறார், ஒரு கூலியால், ஒரு வேலைக்காரன், அவர் சம்பளத்தை எடுக்காமல் சென்று கொடுக்கிறார், அவனுக்கு அவருக்குள்ள அந்த பணத்தை, அந்த தொகையை வைத்து அதுல வியாபாரம் செய்து, பிசினஸ் செய்து, அது பெரிய ஆடு மாடு ஒட்டகம் மந்தையாக மாறிவிடுகிறது. அவர் வந்து கேட்ட நேரத்தில் அதை கொடுத்து விடுகின்றார். மூன்றாவது ஒருவர் தன்னுடைய சிறிய தந்தையுடைய மகளுடன் தவறாக நடக்கணும் என்று விரும்பினார், அந்த பெண்ணை நெருங்கினார். அந்த பெண் கொஞ்சம் பணம் தேவை என்று கேட்க அந்த பணத்தை கொடுத்து அந்த பெண்ணுடன் தவறாக நடக்க முற்பட்ட நேரத்தில் அந்த பெண் கூறுகிறார், இத்தகையார் அல்லாவை பயந்துகோ, அல்லாவை பயந்துகோ, என்னுடைய கற்பை அழித்து விடாதே என்று சொன்ன நேரத்தில் அல்லாஹுவை பயந்து அந்த பாவத்திலிருந்து அவர் தன்னை பாதுகாத்துக் கொள்கின்றார். இந்த மூன்று பேர்களும் அவர்கள் செய்த அந்த நல்ல அமல்களை வைத்து அல்லாஹிடத்துல துஆ செய்கிறார்கள். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அந்த துஆவை ஏற்று அவர்களுடைய குகையை அடைத்துக் கொண்டிருந்த அந்த கல்லை நீக்கியதாக நபி அவர்கள் சொன்ன ஹதீஸ் பல கிரந்தங்களில் பல இடங்களில் விரிவாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதனால நாங்களும் துவா செய்வதற்கு முன்னால ஏதாவது தொடர்ந்து செய்யக்கூடிய அமல்களை வைத்து அல்லாஹிடத்தில் கேட்போம். அது வணக்கமாக இருக்கலாம், இபாதத்தாக இருக்கலாம், ஜிக்கராக இருக்கலாம், திலாவத்தாக இருக்கலாம், ஏன் தான தர்மமாக இருக்கலாம், ஒரு அனாதைக்கு உதவி செய்வதாக இருக்கலாம், ஏன் ஒரு நாய்க்கு உணவளிப்பதாக இருக்கலாம், ஏன் ஒரு பூனைக்கு ஒரு மிருகத்திற்கு ஏதாவது செய்வதாக இருக்கலாம். ஹதீஸ் ஷரீஃப்ல இதை பற்றி எல்லாம் வந்திருக்குது. நம் எல்லோருக்கும் தெரியும், ஒரு விபச்சார பெண்மணி ஒரு தாசித்த நாய்க்கு நீர் புகட்டியதனால அந்த பெண் சுவர்க்கம் சென்றதாக, இன்னொரு வணக்கசாலி பெண்மணி ஒரு பூனையை கட்டி போட்டதனால அவள் நரகம் சென்றதாக எல்லாம் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அதனால நம்முடைய துவா கபூல் ஆகுவதற்கு ஏதாவது ஒரு அமலை தொடர்ந்து தாயமாக வளமையாக செய்து வர முயற்சிக்க வேண்டும். அதனாலதான் நபி அவர்களும் சொல்லுவார்கள், இன்ன அஹப்பல் அமாலி இலல்லாஹி அதுவமுகாம், அமல்கள் அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமான அமல் தாயமாக நேமமாக வளமையாக செய்யற அமல். கல் அது ரொம்ப அற்பமாக இருந்தாலும் சரி, அது சிறியதாக இருந்தாலும் சரி, ஆனால் தொடர்ந்து செய்யவும், நினைப்பு வந்தால் செய்வது, ஞாபகம் வந்தால் செய்வது, உற்சாகமாக இருக்கும் பொழுது செய்வது, கொஞ்சம் சோம்பல் சடைவு ஏற்பட்டால் விட்டுவிடுவது, இது வணக்கமாக ஆக முடியாது. சில நேரங்களில் அது விளையாட்டாக மாறிவிடும். அதனால வணக்கங்களை நாங்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முந்திய பிந்திய பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள், சொர்க்கத்துடைய சாவி அவர்களுடைய கையில, முதல் முதல்ல சொர்க்கம் செல்லக்கூடிய நபி அவர்கள் கூட சில அமல்களை தொடர்ந்து செய்வார்கள். வளமையாக 8 ரக்அத் தஹஜ்ஜுத் தொழுவார்கள், 3 ரக்அத் வித்ர் தொழுவார்கள், ரமதான்லேயும் ரமதான் அல்லாத காலத்திலேயும் தொழுவார்கள். ஹதரத் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அறிவிப்பார்கள், நபி அவர்கள் விடவே மாட்டார்கள். எந்த அளவுக்கு என்றால் ஷமாயில் திருமிதியில நம் திருமிதி ரஹ்மஹுல்லாஹ் பதிவு செய்திருக்கிறார்கள், ஒரு நாள் இரவுல நபி அவர்கள் அந்த தஹஜ்ஜுத் தொழுகை தொழ முடியாமல் ஆகிவிட்டாலும் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்த நாள் துஹருக்கு முன்னால அந்த தொழுகையை தொழுது முடிப்பார்கள். சில நேரங்களில் வளமையாக ஓதக்கூடிய அவுராதிகள் இருக்குது, திக்கர்கள் இருக்குது, துஆக்கள் இருக்குது, சூராக்கள் இருக்குது. நபியவர்களுக்கு இரவையில் ஓத கிடைக்காவிட்டால் அடுத்த நாள் துஹருக்கு முன்னால அதை ஓதி முடித்து விடுவார்கள் என்று இமாம் திருமிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய திருமிதியில பதிவு செய்திருக்கிறார்கள். நபி அவர்களே இந்த அளவுக்கு பக்குவமாக பேணுதலாக செய்தார்கள் என்றால் நானும் நீங்களும் எவ்வளவு பக்குவம் காட்ட வேண்டும், எவ்வளவு பேணுதல் காட்ட வேண்டும். அதனால நாம் செய்யக்கூடிய இந்த வணக்க வழிபாடுகள் திக்ராக இருக்கலாம், திலாவத்துகளாக இருக்கலாம், தான தர்மங்களாக இருக்கலாம், எந்த ஒன்றாக இருந்தாலும் சரி, அவைகளை தொடர்ந்து செய்வோம், வளமையாக ஆக்கிக் கொள்வோம். அவைகள் விடுபட்டு விட்டது என்றாலும் அதை கலா செய்யலாம். நபி அவர்களுக்கு சுபஹரிய முந்தின சுன்னத் தவறிவிட்டாலும் சுபஹுக்கு பின்னால தொழுவார்கள். அசருக்கு முந்தின சுன்னத்தை தவறிவிட்டது என்றால் அசருக்கு பின்னால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை தொழுதிருக்கிறார்கள். இரவில் ஓதக்கூடிய ஔராதிகள் திக்ர்கள் தவறிவிட்டது என்றால் மீண்டும் அந்த ஔராதிகள் திக்ர்கள் பகல்ல செய்வார்கள். அதனால நாங்கள் ஏதாவது ஒரு அமல், திக்ரோ, திலாவத்தோ, தான தர்மமோ, சமூக சேவைகளோ எதுவாக இருந்தாலும் அவைகளை தொடர்ந்து செய்வோம். தொடர்ந்து செய்தால் இது போன்ற பிரச்சனையான காலகட்டத்தில் இந்த அமல்களை வைத்து இன்ஷா அல்லாஹ் அல்லாஹிடத்தில் துவா செய்யலாம். நாம் துவா செய்தோம் என்றால் அல்லாஹ் நிச்சயமாக அந்த துவாவை கபூல் செய்வான். நம்பிக்கையோடு துவா கேட்போம், உறுதியோடு துவா கேட்போம், அல்லாஹ் எங்களோட துவாக்களை வீணாக்க மாட்டான் என்ற உறுதியுடன் இந்த பயங்கரமான காலகட்டத்தில் துவாவிலே ஈடுபடுவோம். பாவங்களிலிருந்து நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்வோம். ஏனென்றால் சில நேரங்களில் இப்பொழுது தனிமைப்படுத்தப்பட்ட சில சென்டர்கள்ல கொஞ்சம் கவலையான செய்தி, எங்கட பெண்மணிகள், பல பெண்மணிகள், எங்களுடைய பல ஆண்கள் இருக்கிறாங்க, அவர்களுக்கு பரதான தொழுகையை பத்தி கூட அக்கறை இல்லை. அவங்க ஏதோ ஒரு சொல்லி பண் பண்ணுவதற்காக வந்ததாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி என்றால் இதிலிருந்து நாங்கள் எப்படி அல்லாஹுடைய உதவியை பெற்றுக் கொள்வது? வளமையை விட கூடுதலாக இந்த நேரத்தில் அல்லாஹுவை நினைக்க வேண்டும், அல்லாஹுவை ஞாபகம் செய்ய வேண்டும், அவனிடத்தில் மன்றாட வேண்டும். செய்யக்கூடிய சில அமல்களை தொடர்ந்து செய்து அந்த அமல்களை முன்னால வைத்து நாங்கள் அல்லாஹிடத்தில் துவா கேட்டோம் என்றால் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய துவாக்களை கபூல் செய்து நமக்கு ஏற்பட்டிருக்கின்ற ஆபத்துகள், நமக்கு ஏற்பட்டிருக்கின்ற பிரச்சனைகள், நமக்கு ஏற்பட்டிருக்கின்ற சோதனைகள் இருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான். அதனால உறுதியோட நாங்கள் அல்லாஹிடத்தில் மன்றாடுவோம், அல்லாஹிடத்தில் துவா செய்வோம், அல்லாஹிடத்தில் நாங்கள் தொடர்ந்து கேட்போம். நாங்கள் யாரும் நிராசையாக அல்ல. நபியுடைய சில நபி தோழர்கள் கூட சில அமல்களை தொடர்ந்து செய்வார்கள். எந்த அளவுக்கு அந்த ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வளமையாக துஹா தொழுது வருவார்கள். துஹாவுடைய தொழுகை வளமையாக துஹாவுடைய தொழுகையை இத்திரக்கா தொழுவார்கள். முஹத்தா மாலிக்கில் இந்த ரிவாயத் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு கட்டத்துல சொன்னார்கள், ஒரு பேச்சுக்கு என்னுடைய தாயையும் தந்தையும் மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பாட்டி எனக்கு முன்னால் அல்லாஹ் கொண்டு வந்து நிறுத்தினாலும் இந்த வளமையாக தொழுது வரக்கூடிய எட்டரை காசு துஹா தொழுகையை நான் விட மாட்டேன். பருதும் இல்ல, வாஜிபும் இல்ல, ஒரு சுன்னத்தான தொழுகை. ஆனா ஹஜரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அந்த துஹாவுடைய தொழுகையில் அவ்வளவு அவர்கள் பேணுதல் காட்டி இருக்கிறார்கள். ஹதரத் அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு மிக முக்கியமான ஒரு நபி தோழர். ஒரு தடவை நபி அவர்களுடைய சபையில் அமர்ந்திருக்கிறார்கள். ஹதரத் ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸலாம் அந்த நேரத்தில் நபி அவர்களை சந்திப்பதற்காக வேண்டி வருகிறார்கள். வந்த நேரத்தில் ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸலாம் கேட்கின்றார்கள் நபி இடத்துல, அஹாதா அபூதர், இவரா அபூதர்? நபி அவங்க கேட்கிறாங்க, ஆம், இவர் தான் அபூதர். ஆனா உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்க அந்த வானத்திலே உள்ள அந்த வானவர்கள் மலக்குமார்களுடைய தலைவர், அபூதரோ பூமியில் உள்ள மனிதர்களில் உள்ள ஒருவர். வானத்திலே உள்ள வானவர்களாகிய உங்களுக்கு இந்த பூமியில் உள்ள ஹதரத் அபூதரை பத்தி நீங்க எப்படி தெரிந்து வைத்திருக்கிறீர்கள்? தஃப்ஸீர் கபீர் என்ற கிரந்தத்தில் இந்த சரித்திரம் பதிவு செய்யப்பட்டிருக்குது. ஹதரத் ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸலாம் சொன்னார்கள், ஹுவ அஷ்ஹரு மின்னா இந்தக்கும், இவர் உங்களுக்கு மத்தியில் எந்த அளவுக்கு பிரபல்யமோ அதை விட பன்மடங்கு வானவர்களுக்கு மத்தியில் இவர் பிரபல்யமானவராக இருக்கிறார். அவ்வளவு பிரபல்யமானவராக இருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சரியான ஆச்சரியம். கேட்கிறாங்க, அபூதருக்கு இவ்வளவு பெரிய சிறப்பு எப்படி கிடைச்சிச்சு? பூமியில் உள்ள மக்களுக்கு, மனிதர்களுக்கு மத்தியில மட்டுமல்ல, வானத்திலே உள்ள வானவர்களுக்கு மத்தியில இவர் எந்த அளவுக்கு பிரபல்யமானவராக, கண்ணியமானவராக இதன் மூலம் மாறினார் என்று கேட்டதற்கு சொன்னார்கள் ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸலாம், இவர்கள்ட்ட ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று, லிஸ்ஹரிஹி ஃபீ நஃப்ஸிஹி, எப்பவுமே அவர் தன்னை அற்பமாக கருதி கொள்வார். அவர்கிட்ட பெருமை இல்ல, ஆணவம் இல்ல, அகம்பாவம் இல்ல, தற்பெருமை இல்ல. எப்பவுமே தன்னை தாழ்த்தி அடக்கத்தோட ஒடுக்கத்தோட அவர் என்ன செய்வாரு, ரொம்பவும் பணிவுடன் நடப்பாரு. இரண்டாவது, வக்கத்தரத்தி கராஅத்தி குல் ஹுவல்லாஹு அஹத், குல் ஹுவல்லாஹு அஹத் என்ற சூராவை அதிகமாக ஓதிக்கொண்டிருப்பார். இந்த ரெண்டின் மூலமாகத்தான் அவர் இந்த பாக்கியத்தை அடைந்ததாக ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அதே மாதிரிதான் ஹதரத் பிலாலை பற்றி நம் எல்லோருக்கும் தெரியும். நபி அவர்கள் ஒரு தரவு ஹஜரத் பிலால்கிட்ட கேட்கிறாங்க, பிலால், நான் கனவுல காட்டப்பட்டேன், நான் சொர்க்கத்திற்கு சென்றிருக்கிறேன், எனக்கு பின்னால நீங்களும் நடந்து வரக்கூடிய உங்களோட செருப்பு சப்தத்தை நான் கேட்டேன், அப்படி என்ன நீங்க அமல் செய்வீங்கன்னு கேட்டார்கள். ஹஜரத் பிலால் ரதியல்லாஹு சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நான் அப்படி பெரிசா ஒன்றும் செய்வதில்லை, ஆனா எப்ப வுது முறிந்தாலும் உடனடியாக நான் வுது செய்து கொள்வேன். இரவு பகலோ சூடோ குளிரோ எந்த கட்டமாக இருந்தாலும் சரி, உடனடியாக வுது முறிந்தால் வுதுவை செய்து அந்த தஹியத்துல் வுது, அந்த வுதுவுடைய இரண்டரை காற்று தொழுகையை நான் தொழுது கொள்வேன். இந்த ஒரு அமலை நான் வளமையாக செய்து வருவேன், இந்த ஒரு அமலை விடாமல் தொடர்ந்து நான் செய்து வருகிறேன் என்று ஹதரத் பிலால் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், இந்த அமல் தான் அல்லாஹ்வுக்கு பிடித்திருக்கிறது போன்று நீங்க தொடர்ந்து செய்றீங்களே, உது முடிந்தவுடன் உது செய்றீங்களே, உது செய்தவுடன் இரண்ட காத்து ஐயத்தை உது செய்றீங்களே, இந்த அமல்களின் மூலமாகத்தான் உலகத்திலேயே நீங்க ஒதுங்கிற இடத்தை அல்லாஹ் காட்டி தந்து விட்டான். அப்படி என்றால் வளமையாக நேமமாக செய்த அமல்களின் மூலமாக இவ்வளவு பெரிய சொர்க்கத்து பாக்கியங்களை அல்லாஹ் வாழ கொடுக்க முடியும் என்றால், இப்பொழுது எங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகள், இந்த வைரஸ் உடைய தாக்கம், கொரோனா உடைய நோய், அது அல்லாம சில வியாபாரங்கள் இல்ல சிரமப்படுகின்றோம், கஷ்டப்படுகின்றோம்.
அதனால நாங்க யாரும் பணம் தரக்கூடாது, நிராசையாகிவிடக் கூடாது, செய்த அமல்களை இவ்வளவுதான் செஞ்சிட்டோமே ஒன்றும் நடக்கதில்லை என்று சொல்லி அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அமல்களை நாங்கள் விட்டுவிடக் கூடாது, மாற்றமாக செய்த அமல்களை தொடர்ந்து செய்யும், ஆசையோட செய்யணும், ஆர்வத்தோட செய்யணும், விருப்பத்தோட செய்யணும், அல்லாவுக்காக வேண்டி செய்யணும், இஸ்லாசோட செய்யணும், பிறர் பார்ப்பதற்காக, புகழுவதற்காக, புகழ்ச்சி கிடைப்பதற்காக, பிறர் எங்களை பாராட்ட வேண்டும் என்பதற்காக, பிறருடைய புகழுக்காக, விமர்சனங்களுக்காக நாங்கள் செய்யவே கூடாது. மற்றவர்களுக்கு காட்டுவதற்காக செய்தோம் என்றால் அது ஷிர்க்காக மாறிவிடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மிக தெளிவான ஹதீஸ் இருக்குது, யாரு அடுத்தவர்களுக்கு காட்டுவதற்காக வேண்டி ஒருவர் தொழுகிறார் என்றால் அவர் இணை வைத்து விட்டார். மன் சல்லா யுராயி ஃபகத் அஷ்ரக், அடுத்தவருக்கு காட்டுவதற்காக தொழுதால் இணை வைத்து விட்டார். ஒமன் தசத்தத யுராயி ஃபகத் அஷ்ரக், அடுத்தவருக்கு காட்டுவதற்காக வேண்டி சதக்கா கொடுத்தால் இணை வைத்து விட்டார். சில நேரங்களில் நாங்கள் பார்சல்கள் கொடுக்கிறோம், சில மஸ்ஜிதுகள்ல கொடுக்குகிறார்கள், சில ஊர்கள்ல கொடுக்குகின்றார்கள். அதனால கொடுக்கிற எல்லாத்தையுமே வீடியோ பண்ணி சோசியல் மீடியாவுல போடணும் என்ற அவசியம் இல்லை. ஆனால் சில நேரங்களில் சில கட்டங்களில் நாங்க செய்தோம், நாங்க செஞ்ச இந்த பெரும்பான்மை இனத்தவர்களுக்கு காட்டணும், மாற்று மத சகோதரர்களுக்கு காட்டணும், இந்த நாட்டில் வாழக்கூடியவர்களுக்கு விளங்கணும், நாங்களும் நிறைய உதவிகளை செய்து கொண்டிருக்கிறோம் காட்டணும், அல்லது இதை பார்த்து மற்றவர்கள் ஆர்வப்படுவார்கள், உற்சாகம் ஏற்படும் போன்ற சில நல்ல எண்ணங்களுக்காக வேண்டி பிரபல்யப்படுத்தலாம். ஆனால் அதனால செய்யற எல்லாத்தையுமே, செய்யற எல்லா நல்ல காரியங்களையும், செய்யற எல்லா நல்ல விடயங்களையும் அதை போட்டோ பிடித்து வீடியோ பண்ணி சோசியல் மீடியாக்கள்ல போடுவதே நம்முடைய வேலையாக தயவு செய்து நாங்கள் கருதிவிடக் கூடாது. எனது அன்பிற்கு நேயர்களே, சகோதர சகோதரிகளே, அதன் இந்த நல்ல நேரத்துல நாம் எதை சொல்லிக் கொண்டு வருகிறோம் என்றால், நாங்கள் செய்யற அமல்களை தொடர்ந்து செய்வோம். அது சின்ன அமலாக இருக்கலாம். ஒரு நாள் நீங்க குரான் ஓதுறீங்க, ஒரு காஜுசு தான் ஓதுறோம், ஒரு அரஜுசு தான் ஓதுறோம், ஆனால் டெய்லி அந்த அரஜுசை ஓதி வருவோம், டெய்லி அந்த காஜுசை ஓதி வருவோம். ஒரு நாளைக்கு சில தஸ்பீஹ்களை செய்கிறோம், வளமையாக செய்து வரும் சலவாத் ஓதுகின்றோம், நூறு தடவை தான் வளமையாக அந்த சலவாத்துகளை ஓதுவோம், இஸ்திக்பார் செய்கிறோம், அந்த இஸ்திக்பார்களை தொடர்ந்து நாங்க ஒரு நூறு தடவை செய்தாலும் அதை தொடர்ந்து நாங்க செய்வோம். ஏனென்றால் தொடர்ந்து செய்வது அல்லாஹ்வுக்காக விருப்பமானது. அதற்கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலும் சொல்லி இருக்கிறார்கள். அதனால செய்யற அமல்களை தொடர்ந்து செய்வோம், நிராசையாகாமல் அல்லாஹிடத்துல மன்றாடுவோம், அல்லாஹ்ட்ட துஆ கேட்போம். நாங்கள் தொடர்ந்து செய்வதன் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிச்சயமாக கபூல் செய்வதே ஸஹ்பிஹி அஜ்மைன். ரஹ்மத்துக்கு யா ரஹ்மர் ரஹீமே, வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.
மாவட்ட குடும்பத்தில் இருக்கக்கூடிய